அத்தியாயம் 27. இரு கெட்டிக்காரர்கள் கதை. நாடகம் சிலருக்கு கலையாயிருக்கும், சிலருக்கு தொழிலாயிருக்கும். எனக்கோ கலையாகவும் தொழிலாகவும் மட்டும் இல்லை, தொண்டாகவும் இருந்தது. தொண்டுன்னா நான் வேற எந்த தொண்டையும் சொல்லலை, சமூக சீர்திருத்த தொண்டைத்தான் சொல்றேன்.
பெரியார் சீடர் ஆயிற்றே, வேறு என்ன தொண்டையை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீர்கள்?
பெரியார் சீடனா இருந்தாலும் அந்த தொண்டுக்கு முதலில் எனக்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணாங்கிறத நான் இன்னும் மறக்கல, என்னைக்கும் மறக்க மாட்டேன்.
அது எப்படி?
அவர்தான் திருச்சி திராவிட கழக மாநாட்டில் என் நாடகம் நடப்பதற்கு முதல்ல ஏற்பாடு செய்தவர்.
அண்ணா ரகசியமாக குடிப்பதுன்று என்று சிலர் சொல்கிறார்களே, அது உண்மையா?
பொய். அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது, பெரியாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது. பெரியாராவது வாலிபரா இருந்தப்போ சில குடிகார நண்பர்களோடு குழாவியதும் உண்டாம். அவர்களில் சிலர் இவர் வாயில பலவந்தமாக பிராந்தியையோ விஸ்கியையோ ஊத்தி வைக்க கூட முயன்றதுண்டாம். அதற்கு டிம்கி கொடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வந்தா இவருடைய சம்சாரம் சம்சாரம்னா இப்போ இருக்கிற மணியம்மை இல்லை நாகம்ம வாயை ஊத சொல்லி மோப்பம் பிடிச்சு பார்ப்பாராம். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் பெரியார் கூட எல்லாரையும் போல பண்டாட்டிக்கு பயந்தவரா இருந்திருக்காருன்னா பாத்துக்கங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரையில அண்ணா அந்த வம்புக்கே போக மாட்டார். துஷ்டரை கண்டா தூரக ஒரு அடியும்பாங்களே, அந்த மாதிரி குடிச்சிட்டு வரவன் தன் நண்பரா இருந்தாலும் அந்த சமயம் அவர் அவனை விட்டு ஒதுங்கி விடுவார்.
அப்படியானால் அவர் இருந்திருந்தால் மதுவிலக்கை ஒத்தி வைத்திருக்க மாட்டார் என்று இப்போது சிலர் நினைப்பது போல் நீங்களும் நினைக்கிறீர்களா?
என்னால் அப்படி நினைக்க முடியல. ஏன்னா வசதியுள்ளவன் பெர்மிட் வாங்கி குடிக்கிறது, அதுக்கு வழி இல்லாதவன் அவன் வாயை பார்த்து ஏங்குறதும் வார்னிஷ் குடிச்சு சாகிறதுமா இருக்கிறத அவராலும் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதால மதுவிலக்க கொண்டு வந்தா இந்தியா பூராவும் கொண்டு வாங்க, இல்லைனா ஒத்தி வச்சிருவேன்னு அவரும் முதல்வர் கருணாநிதியை போலவே எச்சரித்திருந்திருப்பார், ஒத்தி வைத்தும் இருப்பார்.
பிறகு
சினிமா, நாடகம், சங்கீதம், கச்சேரி, நாட்டியன்னாதான் அந்த நாளில் டிக்கெட் போட்டு விற்பாங்க. ஜனங்களும் காசு கொடுத்து வாங்கிட்டு போய் பார்ப்பாங்க. அந்த வழக்கத்தை ஒட்டி மாநாடுகளுக்கும் முதல்ல டிக்கெட் போட்டு விற்றவங்க திராவிட கழகத்தார் தான்.
அவர்கள்தான் மேடை பேச்சை வெறும் பேச்சாக நினைத்து பேசுவதில்லையே, மேடை கச்சேரியாகவா அல்லவா நினைத்து பேசினார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
அவங்க எப்படி பேசுறாங்களோ என்னவோ, மக்கள் அவங்க பேசுறத அப்பவே காசு கொடுத்து கேட்கவும் தயாரா இருந்தாங்க. அதை வச்சு திருச்சி மாநாட்டில் நாடகம் நடத்துறதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, நல்லா நடத்துகிறேன். அந்த நாடகத்தில் என்னை பொறுத்த வரையில் நான் சும்மா நடிக்க தயார். என்னை போலவே என் கம்பெனி ஆட்களும் சும்மா நடிக்கணும்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்னு. நீங்கள் சும்மா நடத்தணும்னு நானும் சொல்ல வரலை, ஆனால் காசை பொறுத்த வரையில் பெரியார் குணம் எப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதால ஒரு நாடகம் நடத்த குறைந்தபட்சம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னா அதை நான் பெரியார்கிட்ட சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யறேன்னார். சாதாரணமா நான் ஒரு நாடகத்துக்கு 1000 ரூபா வாங்குறேன், நீங்க 500வது வாங்கி கொடுக்க முடியுமான்னு வாங்கி தரேன்னார். அதன்படி திருச்சி மாநாட்டில் முதன் முதலாக என் நாடகம் நடந்தது. அண்ணா சொன்னபடி அவரால் பெரியார்கிட்ட இருந்து எனக்கு 500 ரூபா வாங்கி கொடுக்க முடியலை. ஏன்னா பெரியார் 300 ரூபாயை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து எல்லாம் அது போதும் போன்னு சொல்லிட்டார். அண்ணாவால் அப்படி சொல்ல முடியல. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக அவர் மாநாட்டுக்கு வந்திருந்த தன் நண்பர்களிடமெல்லாம் தலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 200 ரூபா சேர்த்து 300-500 ஆக்கி என்கிட்ட கொடுத்தார். அப்போ தளபதி அண்ணாவா இருந்தாலும் நானும் ஒரு விதத்தில் அவருக்கு உதவி தளபதியாக இருந்து வந்தேன். அதாவது நான் ஏதாவது சொன்னால் தொண்டருங்க உடனே செய்ய தயாராக இருந்தாங்க. அந்த ரயிலிலோ தளபதி அண்ணா வரல, அவருக்கு பதிலாக என்ஜினுக்கு முன்னால் கட்டுங்கடா கழக கொடியன்னு நானே ஆர்டர் போட்டேன். அப்படியே கட்டினாங்க. அதை தடுக்காத கார்டு வண்டி புறப்படுற சமயத்தில் பெட்டிக்கு பெட்டி தொத்திக்கிட்டு நிற்கிற தொண்டருங்க அத்தனை பேரும் வண்டியை விட்டு கீழே இறங்கினா தான் பச்சை கொடி காட்டுவேன்னு அடம் பிடிக்க ஆரம்பித்தார். அப்படியா சமாசாரம்னு நான் முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கி, ஐயா சொல்கிறாரு அங்கே எங்கே தொத்திக்கிட்டு இருக்கவனெல்லாம் இறங்கி பிளாட்ஃபாரத்தில் நில்லுங்கடா, வண்டி பாஸ் ஆனதும் ஏறுங்கடான்னு அப்படியே இறங்கினாங்க. கார்டு பச்சை கொடி காட்டினார், வண்டி நகர்ந்தது. பிளாட்ஃபாரத்தில் நின்று அத்தனை பேரும் மறுபடியும் தொத்திக்கிட்டாங்க.
கார்டுக்கு எரிச்சலாக இருந்திருக்குமே.
இருந்து என்ன செய்யறது, கதர் சட்டையா இருந்தாலும் கொஞ்சம் விரட்டி பார்த்துருப்பார், கருப்பு சட்டையாச்சே.
சரி அப்புறம்?
இத்தனை அமர்க்கலமா நடந்த அந்த தூத்துக்குடி மாநாட்டுக்கு தளபதி அண்ணா வரல.
ஏன்? கருத்து மோதல் தான் காரணம்.
பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அப்போதே கருத்து மோதல் இருந்ததா?
இல்லைனா ஏன் வராம இருந்திருக்க போறார்? இது எனக்கு பிடிக்கல. என்னதான் கெட்டிக்காரரா இருந்தாலும் ஒரு மாநாட்டுக்கு தலைவர் வராம இருக்கலாம், தளபதி வராம இருக்கலாமான்னு நினைச்சேன். அப்போ பெரியார் சொன்ன கெட்டிக்காரன் கதை ஒண்ணு என் நினைவுக்கு வந்தது.
அது என்ன கதை?
நீங்க கூட கேட்டிருப்பீங்களே. அவர் அடிக்கடி சொல்வார், எனக்கு கெட்டிக்காரனுங்க வேணாம், முட்டாளுங்க தான் வேணும்னு. ஒரு நாள் அவர் அப்படி சொன்னப்போ, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அவரை ஒருத்தர் கேட்டார். அதுக்கு பெரியார் சொன்னார், எனக்கு பாவே மாணிக்க நாயக்கர்னு ஒரு நண்பர் என்ஜினியர், அவரை வச்சு நான் ஒரு சமயம் ஈரோட்டில் வீடு ஒன்று கட்டினேன். சுற்றுச்சுவரெல்லாம் எழுப்பியாச்சு. இனிமே மரம் வந்து தான் மேலே வேலையை ஆரம்பிக்கணும். நாளைக்கு நீங்கள் மரம் வாங்கி வையுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் வந்து, என்ன மரம் வாங்க ஆள் அனுப்பியாச்சோன்னார். போயாச்சு, நல்லா கெட்டிக்கார தச்சனர்களை பார்த்து ரெண்டு பேரை அனுப்பி வச்சிருக்கேன்னு. கெட்டிக்காரனுங்களையே அனுப்புனீங்க, அப்போ மரம் வந்து சேராதுன்னார். ஏன்னு கேட்டேன். அதை நான் ஏன்னு சொல்லணும், நீங்களாகவே தெரிஞ்சுக்குவீங்கன்னார். சரின்னு அந்த கெட்டிக்காரனுங்க வர வரையில் காத்திருந்தோம். காலையில் போன அவனுங்க சாயங்காலம் 3 மணிக்கு மேலே வந்தானுங்க. வந்தவனுங்க மரத்தோடும் வரல, வெறுங்கையோடும் வந்து நின்னானுங்க. எங்கள் மரம்னு, இந்தா கொட்டைப்புளி பிடிக்க தெரியாத பயல கேளுங்க, நான் நல்ல மரமாக பொறுக்கி எடுத்தா இவன் அதை வேணான்னு சொல்லிட்டான்னா ஒருத்தன். இன்னொருத்தனும், இந்த தொரப்பணம் போட தெரியாத பயல கேளுங்க, நான் நல்ல மரமாக எடுத்து காட்டினா இவன் அதை வேணான்னு சொல்லிட்டான்னா. ஆக மாணிக்க நாயக்கர் சொன்னது சரியா போச்சு. ரெண்டு பேரும் யார் கெட்டிக்காரங்கிறதுல போட்டி போட்டுக்கிட்டு தான் மிச்சம் காரியம் நடக்கலை. நாயக்கர் சொன்னார், இனிமேலாவது தெரிஞ்சுக்குங்க, வழிகாட்டத்தான் கெட்டிக்காரன் வேணும், அந்த வழிபடி காரியம் நடக்கணும்னா முட்டாளுங்க தான் வேணும்னு. அது எனக்கு ரொம்ப சரியா பட்டது. அன்னியிலிருந்து தான் எனக்கு கெட்டிக்காரனுங்க வேணா, முட்டாளங்களே போதும்னு நான் சொல்லிக்கிட்டு வரேன்னார். எப்படி இருக்கு கதை?
பிரமாதம்.
இந்த கதையை நினைவில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்த மாநாட்டில் நான் பேரறிஞர் அண்ணாவை கொஞ்சம் தாக்கி பேசிட்டேன். அவர் மேடையில் இல்லாத சமயத்தில் மட்டுமல்ல, இருக்கிற சமயத்துலையும் நான் சில சமயம் அவரை தாக்குவதுண்டு. என்னதான் தாக்கினாலும் அவருக்கு என் மேலே கோபமே வராது, சிரிப்பு தான் வரும். கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு தான் மாநாட்டில் பேசிய பேச்சை கண்டிச்சு தூத்துக்குடி மாநாட்டில் நடிகவேல் நெஞ்சு கலந்தார்னு திராவிட நாடு ஏட்டியில் எழுதினார். நான் அதை பார்த்து கோபப்படலை, சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அதை அவர் எழுதி எத்தனையோ வருஷமாச்சு, இன்னும் அந்த வார்த்தை என் நெஞ்சில் அப்படியே இருக்கு. காரணம், தமிழை அவ்வளவு அழகாக அவர் கையாள்ற முறைதான். எதிரிகளையும் மகிழ வைக்கிற விதத்தில் தமிழை கையாளும் அவருக்கு தமிழை வேலில் பட்டம் கொடுத்தா என்னையா? அதை கூட சிலர் பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அவர்களை நினைச்சா தான் எங்களுக்கு சங்கடமாக இருக்குது.